தென்றல் பத்திரிகை 2012 மார்ச் மாத இதழ். ஹரிமொழி பகுதியில் கையிலே உள்ளது வெண்ணெய் என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. பாரதியின் குயில் பாட்டில் வரும் குயில் தமிழ்கவிதையின் குறியீடே என்பது பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பாரதியின் வேறு பாடல்களிலும் எழுத்துகளிலும் நாம் மேற்கொண்டுள்ள இந்த முடிவுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தோம். சென்ற முறை தனிமை இரக்கம் என்ற பாரதி பாடலை சற்றே விரிவாக பார்த்தோம். இப்போது கவிதாதேவி என்ற தலைப்பையும் அருள்வேண்டல் என்ற உபதலைப்பையும் கொண்ட பாரதியின் பாடலை எடுத்துக்கொள்வோம். முதலில் இந்த பாடலை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். பாரதி 172 அடிகள் கொண்ட நிலைமண்டில ஆசிரியப்பா வகையைச் சேர்ந்த இந்த கவிதையை இந்தியா பத்திரிகையின் 1909 வருட ஜனவரி இதழ்களில் 16 தேதி வெளியான பகுதியில் கதையின் முனிபோல் வாழ்க்கை என்று முடியும் 84 அடியுடன் நிறுத்தியிருந்தான். 85 தொடங்கி 172 அடி வரையிலான பகுதி அதற்கு அடுத்த வாரம் அதாவது 23 தேதி வெளியாகி இருக்கிறது. ஆனால் பதிப்பாளர்கள் எல்லோருமே இந்த கவிதை முதற்பகுதியுடன் முடிந்து விட்டது போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு முதற்பகுதியை மட்டுமே பதிப்பித்து வருகிறார்கள். இதற்கு ஆதி காரணம் 1937 பாரதி பிரசுராலயம் வெளியிட்ட பதிப்பு. அவர்கள் சுவசரிதையும் பிற பாடல்களும் என்ற பிரிவின் கீழ் இந்த முதல் 84 அடிகளை மட்டும் பதிப்பித்திருக்கிறார்கள். அதையே மற்ற பதிப்பாளர்களும் அடிப்படையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை பல்கலைக்கழக வெளியீட்டிலேயே முதன் முறையாக பாடலின் மொத்த வடிவமும் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு வடிவத்தையும் தேடி எடுத்து தொகுத்து தந்த சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கு பாரதி அன்பர் திருக்கூற்றத்தோடு பாரதி இயலும் பெரிய அளவில் கடன்பட்டிருக்கிறது. வெளியிடப்படாத பகுதியில் கிடைக்கும் செய்திகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியிடப்பட்ட பகுதியில் நாகரிகம் கருதியோ என்னவோ அச்சிடப்படாமல் விடுபட்டு போன 2 அடிகள் உண்டு. திமிங்கில உடலும் சிறுநாய் அறிவும் ஓரேழ் பெண்டிரும் உடையதோர் அலிமகன் என்ற 81-82 அடிகளே அவை. என் சொல்வேன் மாயையின் எண்ணரும் மஞ்சம் என்ற 80 அடிக்கு பிறகு தன் பணிக்கு இசைந்து என் தருக்கெல்லாம் அழிந்து வாழ்ந்தனன் என்று அச்சிடப்பட்டிருப்பதால் தன் பணிக்கு இசைந்து என்பது யாரை குறிக்கிறது என்று விளங்காமல் நான் மயங்கிய நாட்கள் உண்டு. என்னவோ குறைகிறது என்று தெரியும், என்ன குறைகிறது என்பது தெரியாது. தஞ்சை பல்கலைக்கழகமும் சீனி விஸ்வநாதனும் புண்ணியம் கட்டிக்கொண்டார்கள். பாரதி வாழ்க்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான திருப்பத்துக்கு விதையாக அமைந்திருந்த சம்பவம் விடுபட்ட இந்த 2 அடிகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மிக காட்டமான கசப்பான கோபத்தின் வீரியம் நிறைந்த இந்த அடிகள் எட்டயபுரத்து ஜமீன்தாரை பற்றிய குறிப்பு என்பதை சொல்லவே தேவையில்லை. இதன் அடிப்படையிலேயே சென்ற முறை 1902 எட்டயபுரம் ஜமீன்தாரருக்கு பத்திரிகை வாசித்து காட்டும் பணி, அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கிறது, இந்த அனுமானத்துக்கான பிரமாணத்தை சற்று பொறுத்து தருகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த அடிகளை வெளியிடப்படாத 2 பகுதியில் உள்ள கவிதை தேவி நின் காதலை மறந்தேன் என்ற 86 அடியோடு கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உடலையும் இப்படிப்பட்ட அறிவையும் பற்பல பெண்களையும் தன் அன்புறத்தில் அந்தப்புறத்திலே வைத்திருந்த ஓர் அர்ஜுனனிடம் வேலைக்கு சேர்ந்தேன். அவ்வளவுதான். அதன் பிறகு என் அருமை காதலியே, கவிதாதேவியே, உன்னுடைய நினைப்பே எனக்கு மறந்து போய்விட்டிருந்தது என்ற வாக்கியத்தை மாற்றி அமைத்து கொண்டால்தான் பாரதி என்ன சொல்ல வந்தான் என்பது விளங்கும். எட்டயபுரத்தில் நடந்த அந்த கசப்பான அனுபவமே கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு நீடித்திருந்திருக்கிறது. இந்த பகுதி மற்ற பதிப்புகளில் இடம்பெறாத காரணத்தால் நமக்கு வேண்டிய ஆதாரங்களை இங்கே இட வேண்டியிருக்கிறது. பாரதி பாடலில் இன்னடியை பார்க்கவும் என்ற குறிப்போடு நகர முடியாமல் நாம் குறிப்பிட வேண்டிய பகுதியை மட்டும் குறிப்பாக காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த 2ஆம் பகுதியில் பாரதிக்கும் கவிதா தேவிக்கும் நிலவி வந்த நெஞ்சார்ந்த காதலுக்கான குறிப்புகள் இறைந்து கிடக்கின்றன. சுருக்கமாக, என் இளம் பிராயத்தில் நீயும் நானும் ஒருவர் துணையில் மற்றவராக தனித்து கலந்திருந்தோம். நீயே உயிர் என, தெய்வமும் நீ என நின்னையே பேணி நெடுநாள் போக்கினேன். பிறகு என் வாழ்க்கையில் வறுமை சூழ்ந்து கொண்டது. தொண்டைக்குள் குத்திய முல்லை போல இந்த துன்பம் என்னை வருத்தியது. உன்னை சற்றே பிரிந்து என் வாழ்வில் நேர்ந்திருக்கும் இந்த மிடுமை துன்பத்தை அடி நா முள்ளினை அயல் சிறிது ஏகி களைந்து பின் வந்து காண்பொழுது ஐயோ மறைந்ததே தெய்வ மருந்துடை பொற்குடம் என்று முதற் பகுதியிலேயே பாடல் நெடுகிலும் பயின்று வரும் கருத்தின் அடிநாதம் துணிக்க தொடங்கிவிட்டது. என் வறுமையை நீக்கிக் கொள்வதற்காக நான் இப்படி ஒரு பணியில் அமர்ந்தேன். தொண்டைக்கு உள்ளே குத்திய அந்த முள்ளை நீக்கிக் கொண்டு திரும்பி வந்து பார்த்தால் அமுதத்தால் நிரப்பப்பட்ட பொற்குடமாகிய நீ என்னை தனியனாக விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டிருந்தாய் என்று தொடங்குவதன் விரிவுதான் பாடல் முழுமையும். மிக முக்கியமான முடிச்சான பகுதியை அப்படியே மேற்கோளாக தருகிறேன். வெம்போர் விழையும் வீரன் இங்கு ஒருவன் சிறையிடை நெடுநாள் சிறுமை பெற்றிருந்த பின் வெளியுறப் பெற்று அவ்வேளையே தனக்கோர் அறப்போர் கிடைப்பின் அவன் எதுபடுவன்? அகதியான் பட்டணன் அணியியல் குயிலே. அடிகள் 135-139. பாரதியுடைய பிற்கால பாடல்களோடு ஒப்பிட்டால் இந்த நடை இந்நாள் வாசகருக்கு புலவர் நடையாகப்படுவதில் வியப்பில்லை. வாக்கியத்தை பகுதி பகுதியாக உடைத்து மறு கட்டமைப்பு செய்து கொண்டுதான் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. போருக்கு கிளம்பிய வீரன் பற்பல ஆண்டுகள் சிறைப்பட்டு கிடந்து பிறகு சிறையில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்த அதே தருணத்திலே தன்னை முற்ற முழுக்க ஈடுபடுத்திக் கொள்வதற்கான காரணத்துடன் கூடிய அறப்போர் கிடைத்தால் அவன் மனம் எப்படியெல்லாம் மகிழும்! அப்படிப்பட்ட நிலைக்கு நான் இப்போது வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். யாருக்கு? தன் காதலியான கவிதாதேவிக்கு. அங்கே அவளை என்னவென்று சொல்கிறான் கவனியுங்கள். அணி இயல் குயிலே. மீண்டும் சொல்கிறேன், அணி இயல் குயிலே. இந்த பாடலை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அதை இன்னொரு சமயத்தில் செய்து கொள்ளலாம். இப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் தேடி அலைந்த துப்பை துலக்கியது போல நமக்கு வேண்டிய ஆதாரத்தை அடைந்ததும் நிறுத்திக் கொள்வோம். ஆக கவிதைதான் பாரதியின் காதலி. கவிதையாகிய பாரதியின் காதலுக்கு அவன் சொல்லி சொல்லி ஆராதித்த வடிவம் குயில் குயில் குயிலே என்பதற்கான துப்பு துலங்கியது. பாரதி கவிமகளை தன் காதலியாக குறிப்பிடும் போது வேறு சில இடங்களும் உண்டு. சுயசரிதை என்று தற்போது அறியப்படும் கனவு என்ற கவிதையில் தன்னுடைய வாழ்க்கை சம்பவங்களை குறிப்பிட்டு கொண்டே வரும்போது ஆதிரை திருநாள் ஒன்றினில் என்று தொடங்கும் என்சிர் விருத்தத்தில் தனியான மண்டபம் தன்னில் யான் சோதிமானோடு தன்னன் தனியனாய் சொற்களாடி இருப்ப மற்ற அங்கு அவள் ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என்றாள் திலதமிட்டனள் செய்கை அழிந்தனன் என்று பிள்ளைக்காதலை குறிப்பிடுகிறான். இந்த பாடலோடு பாரதி தன்னுடைய சிறுவயது செய்திகளை சொல்லுவது பட்டென்று நின்று விடுகிறது. தனியான மண்டபம் இதில் எந்த பெண்ணோடு இவன் காதலித்து கழித்தான்? இன்னொன்று, சின்ன சங்கரன் கதையில் பாரதி குறிப்பிடுவது எல்லாமே எட்டயபுர சமஸ்தானத்தில் நடந்த சம்பவங்கள் என்பது வெளிப்படை. சின்ன சங்கரன் பாரதியே தான். கவுண்டனூர் எட்டயபுரத்து ஜமீனில் இருந்த முத்திருளு கவுண்டனிடம் கம்பராமாயணம் கற்ற கதையை விவரிக்கிறான். இந்த கம்பராமாயண கவுண்டருக்கு ஒரு மகள். அந்த வர்ணனையை கொஞ்சம் கேளுங்கள். நிறம் கருப்பு, நேர்த்தியான மைக்கருப்பு, பெரிய கண்கள், வெட்டுகிற புருவம், அதிக ஸ்தூலமும் இல்லாமல் மெலிந்து ஏணி போலவும் இல்லாமல் லேசாக உருண்டு நடுத்தரமான உயரத்துடன் ஒழுங்காக அமைந்திருந்த சரீரம், படபடப்பான பேச்சு, எடுத்த வார்த்தைக்கெல்லாம் கலீரென சிரிக்கும் சிரிப்பு, மதுரை சீட்டிச் சேலை, டோரியா ரவிக்கை, நீல குங்கும பொட்டு, காதிலே வைரத்தோடு, கழுத்திலே வைர அட்டிகை, கையிலே வைர காப்பு, நகையெல்லாம் வைரத்திலே, மாணிக்கம் ஒன்று கூட கிடையாது, மேனி முழுதுமே நீலமணி. வியர்ப்பு போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு மனத்திரையில் காளி தோற்றம் அளிக்கிறாளோ? பாரதியோட காளிப்பாடல்கள் அனைத்திலும் இந்த வர்ணனை அப்படியே பயில்கிறது. அதென்ன நீல குங்கும பொட்டு? அப்புறம் கேளுங்கள், இவ்வளவு ஷோக்கான குட்டிக்கு பெயர் அத்தனை நயமாக வைக்கவில்லை. இருளாயி என்று வைத்திருந்தார்கள். இவள் மேலே சங்கரனுக்கு காதல் பிறந்து விட்டது. கதை விறுவிறுப்பாக நகர்கிறது. வரிக்கு வரி வாரா சொல்வதைப் போல குடல் அருந்து விடும்படி குலுங்கச் சிரிக்க வைக்கும் நடை, கேலியும் கிண்டலுமாக கதை நகர்ந்து கொண்டே போகிறது. இப்படி இருக்கையில் இவருவரின் சுகத்துக்கு இடையூறான ஒரு செய்தி வந்துவிட்டது. இவர்களுடைய காதலாகிய மரத்திலே இடிபோல் விழுந்த செய்தி. அவ்வளவுதான் சின்ன சங்கரன் கதையின் கடைசி வாக்கியம் இதுதான். மீண்டும் படிக்கிறேன். இப்படி இருக்கையில் இவ்விருவரின் சுகத்துக்கு இடையூறான ஒரு செய்தி வந்துவிட்டது. இவர்களுடைய காதலாகிய மரத்திலே இடிபோல் விழுந்த செய்தி. அவ்வளவுதான் சின்ன சங்கரன் கதையின் கடைசி வாக்கியம் இதுதான். ஒரு ஒற்றுமையை கவனியுங்கள். பாட்டிலே தன்னுடைய இளமை பருவத்து செய்திகளை எந்த இடத்திலே நிறுத்தியிருந்தானோ அதே இடத்தில் சின்ன சங்கரன் கதையும் வந்து முற்றுச்சந்தில் சிக்கிக் கொண்டது போல அடுத்து என்ன நடந்தது என்று ஊகிக்கவும் இடம் கூடாமல் இந்த இரண்டு இடங்களுமே திருகப்பட்ட கோழி கழுத்தை போல திடுமென முடிந்து விடுகின்றன. இந்த பிள்ளை காதலை பலர் பல கோணங்களில் ஆழ்ந்திருக்கிறார்கள். என் சுப்பிரமணியம் என்பவர் சைக்கோ பயோகிராபி ஆஃப் சி சுப்பிரமணிய பாரதி என்ற தலைப்பில் ஃப்ராய்டின் சைக்கோ அனாலிசிஸின் அடிப்படையில் ஆய்ந்து பாரதிக்கு வள்ளிக்கண்ணம்மா என்ற இளம்பருவத்து காதலி இருந்திருக்கிறாள் என்றெல்லாமும் எழுதியிருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆதாரங்கள் நம்பும்படியாக இருந்தாலும் எளிதில் ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளக்கூடிய சான்றாக இல்லை. இதுதால் அன்வெரிஃபையபிள், நம்பத்தகுந்த வட்டாரங்களில் பேசிக்கொள்வதாக சொல்லப்படுகிறது என்று தெரிய வருகிறது என்பது போன்ற நீட்டி முழக்கிய சான்றுகளும் உடைந்து போய்விட்ட ஃப்ராய்டியன் தியரியுடைய அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட உளவியல் ஆய்வுகளும் நிறைய அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கின்றன. இளம்பருவத்து காதல் முறிந்தால் ஏற்பட்ட ஏமாற்றம், காதலற்ற மன வாழ்க்கை இரண்டும் பாரதியை போன்ற ஒரு உணர்ச்சி பிழம்புக்கு அபாயகரமானவை என்ற முடிவுக்கு வருகிறார் ஆய்வாளர். அவருடைய மொழியில் சொன்னால், frustrated love followed by loveless marriage is a deadly situation for an emotionally strung up personality. என் சுப்பிரமணியன், in the above book, page 195. இளம்பருவத்து காதல், காதல் தோல்வி இரண்டையும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். பாரதி செல்லம்மாவின் மன வாழ்க்கையில் காதல் இருக்கவில்லை என்பது பெரும்பான்மையான ஆய்வாளர்களின் அவசர முடிவு. நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி என்ற பாடலுக்கு பாரதி தந்திருந்த தலைப்பு செல்லம்மா பாட்டு. பாரதி ஆசிரமமும் பாரதி பிரசுராலயமும் இந்த கவிதையை வெளியிடும் போது இந்த தலைப்பில் அவர்களுக்கு கூச்சம் இருந்திருக்கிறது. பாரதி செல்லம்மாவின் அந்தரங்கத்துள் யாரும் பிரவேசிக்க வேண்டாம் என்று கருதினார்களோ என்னவோ தலைப்பை கண்ணம்மாவின் நினைப்பு என்று மாற்றிவிட்டார்கள். பயன், பாரதி செல்லம்மா மன வாழ்க்கையை பற்றிய குறிப்பும் அதில் நிலவிய பரிபூர்ண அன்பு நிறைந்த தன்மையும் மறைக்கப்பட்டுவிட்டது. பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி இந்த பாடலை பற்றி சொல்லும்போது என் தந்தை சில காதல் பாட்டுகள் தாமாகவே எழுதினார். செல்லம்மா பாட்டுகள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் செல்லம்மா என்பது என் தாயாரின் பெயர். தம் மனைவியை என்று வேறொரு பெண்ணை மனத்தினாலும் நினைக்காத பரிசுத்த எண்ணமுடையவராதலால் காதல் பாட்டுகள் தாம் பாடுவது தம் மனைவிக்கு மட்டுமே என்று சொல்வார். நின்னையே ரவி என்று நினைக்கிறேனடி செல்லம்மா என்று சிறிதும் சங்கோஷம் இல்லாமல் பாடுவார் என்று குறிப்பிடுகிறார். அதாவது சகுந்தலா பாரதி கேட்கும்படியாக இது நடந்திருக்கிறது. தாம் பாடுவது தம் மனைவிக்கு மட்டுமே என்பதையும் என்று சொல்வார் என்ற தொடரையும் தனித்தனியாக மனத்தில் இருத்தி கொண்டால் இப்படி சொன்னது பாரதியே என்பது விளங்கும். சொன்னதோ தன் மகளிடம், அல்லது அவள் காதில் விழக்கூடிய அளவுக்கு அணுக்கத்தில். யாவுமே சுகமணிக்கோ ரீசனாம் எனக்கும் தோற்றம் ஏவுமே என்று இந்த பாடலின் அடியின் அடிப்படையில் பாரதி செல்லம்மாவுக்கு இடையே நிலவிய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். சுகப்பிரம்ம ரிஷிக்கோ பார்த்த இடமெல்லாம் தெய்வமே தெரிந்தது, எனக்கோ நான் பார்க்கிற இடத்திலெல்லாம் நீதான் தெரிகிறாய் என்று செல்லம்மாவின் பேரில் பாட்டு கட்டியிருக்கிறான் பாரதி. கவிதை இயற்றுவதில் தேர்ந்த நம்மில் எத்தனை பேர் தத்தம் மனைவியரின் மேல் கவிதை இயற்றியிருக்கிறோம் என்று சற்றே எண்ணி பாருங்கள். நம்முடைய ஆய்வுக்கு சற்றே விலகி வந்து விட்டோம். ஆனால் நாம் காட்டும் சான்றுக்கு வேறு வேறு விதமான விளக்கங்கள் இருக்கின்ற காரணத்தால், முக்கியமாக சைக்கோபயோகிராபி சொல்லும் விளக்கம், இவை பொருந்தாமையை சுட்டுவதற்காக இப்படி விலக வேண்டி வந்தது. சின்ன சங்கரன் கதைக்கு திரும்புவோம். அந்த பெண்ணின் பெயர் என்ன? இருளாயி. அவள் நிறம் என்ன? மைக்கருப்பு. அப்படியானால் குயிலின் நிறம் என்ன? கையில் விண்ணை கேட்டுவிட்டதா? நெய்க்கு அலைவானேன். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நான் காட்டியிருப்பது வெகு சில இடங்களை மட்டுமே. மூன்று காதல் பாடலில் சரஸ்வதி காதலை பற்றி விளக்க புகுந்தால் இன்னொரு தவணை போய்விடும். குயில் தமிழ் கவிதையே என்ற முடிவை நிறுவுவோம் அடுத்த இதழில். வணக்கம்.